Welcome, my dear friends. Welcome to Auroville Radio. This is Sai Priya, wishing you all a happy Friday. Today's topic in our Tamil Literary Forum is Oidal Ozhi. In English, give up respite. This is the 11th maxim from Mahakavi Subramanya Bharathiyar's Pudhiya Aathichoodi. Let's hear more about this particular topic from poetess R. Meenakshi, the founder of Elengyargal Education Center. Now it's time to enjoy the program.
எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் வெயில் கடுமையாக தான் தெரியுது. இடையில் சிறு சிறு தூறல் வந்தது கூட இப்போ காணாமல் போயிருக்கு. நமது தோட்டம் பச்சை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய நேரம். கொஞ்சம் சோம்பல் வருது நமக்கு. கொஞ்சம் எந்திரிக்கிறது கொஞ்சம் மெதுவாக எந்திரிக்கலாமான்னு தோணுது. இப்போ தள்ளி போடலாமான்னு தோணுது. அதுவும் ஒரு 6 மாதமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி வேற இருந்துட்டோமா, அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு. அப்போ தான் பாரதி வந்து கையில் புதிய ஆத்திசூடியை கொடுத்து அகரத்துலேருந்து வாசிக்க சொல்லி ஓங்காரத்துக்கு வந்து ஒரு அடி அடிக்கிறார். மதர் வந்து தங்க கதவில் சம்மட்டியால் அடித்தது கூட கொஞ்சம் மெதுவாக இருந்திருக்கும், ஆனால் பாரதியார் கொடுக்குற அடி பெரிய அடி. ஓய்தல் ஒழி, ஒழிகன்னு எப்போ வருதோ இப்போ ரொம்ப கடுமையாக சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். கருணையில் ஆட்சி கடுகி ஒழிகன்னு வள்ளலாரே, அவ்வளவு அன்பானவரே சொன்ன மாதிரி இது ஒழிக ஒழி, அது ஒழிச்சுடு அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ அந்த ஓய்தல்னால் என்ன அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் என்னால் ஓயவே முடியல. சிந்தனை அலைகள் நம்ம எங்கெங்கேயோ இழுத்து செல்லுது. இந்த ஓங்கிற அந்த ஓகாரம் 11வது உயிரெழுத்து. அதை கொஞ்சம் சொல்லி பாருங்களே, ஓன்னு அந்த முகமே மாறுது. ஓங்கிறப்போ முகத்தில் இருக்கிற அத்தனை தசைனார்களும் வேலை செய்யுது. அதான் ஓம்காரத்துக்கு அடிப்படை. அந்த ஓன்னு சொல்கிறப்போ அந்த உதடுகள் எல்லாம் அகலித்து குவிந்த, கண்கள் விரிந்த, காது மடல்கள் நிமிர்ந்து அந்த ஓன்னு சொல்கிற பொழுது அடிவயத்து நாபியிலிருந்து சத்தம் வாய் வழியாக வெளியே வருது. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த ஓகாரத்தில் போய் எதை வச்சிருக்காரு நமக்கு ஆகாரமாக அப்படின்னு பார்த்தா ஓய்தல் ஒளி. அப்போ இந்த ஓய்தல்னால் என்ன? இந்த புதிய ஆத்தி சுடியில் ஒவ்வொரு தடவையும் அவர் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத நுட்பத்தில் கொண்டு செருகி கொடுக்குறார். ஓய்வுனா எனக்கு தெரியாதா, இது பாரதி சொல்லணுமா? ஓயாமல் இருக்கணும், நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இந்த ஓய்வுங்கிற சொல்ல நம்ம கொஞ்சம் மாறுபட்டு பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். உதாரணமாக ஒருத்தர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாரு, அவருக்கு ஓய்வு வயது வந்துடுது, 58 வயதில் ஓய்வு கொடுத்துட்றாங்க, வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது அவர் ஓய்வாக இருக்க முடியுமா? அவர் அலுவலகத்தில் இருந்தப்போ வாசலில் இருக்கிற பியூன் சொல்வார் உள்ள ஐயாவை பார்க்கணுன்னு, அவர் இப்போ தாங்க ஓய்வாக இருக்கார், தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்சம் ஐயாவை பார்த்து ஒரு விஷயம், அவர் ஓய்வாக இருக்கிறப்ப நம்ம தொந்தரவே பண்ணக்கூடாது. சரி, அதே மாதிரி ஒரு அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலான்னு அப்படிங்கிறப்போ அந்த பணிப்பெண் அம்மாவை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ தாங்க எல்லா வேலையும் முடிச்சு ஆஞ்சி ஓஞ்சி போய் உட்காந்துருக்காங்க, அதுக்குள்ளே போய் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்களே. அப்போ இந்த ஓய்வுங்கிற சொல்ல நாம் செய்து கொண்டிருக்கிற பணிகளுக்கு இடையே இளைப்பாறுதலாக அது களைப்பாறுதலாக தலை சாய்த்தலாக அப்படியே ஒரு வகையான தூக்கமாக அது அறிதுயிலோ அறியாத துயிலோ துயிலாக அப்படின்னு நீட்சி பெறும். அந்த அர்த்தத்தில் தான் இந்த ஓய்தல் ஓழின்னு அவர் சொல்கிறாரா அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா இல்லை. நாம் சொல்கிற அந்த ஓய்வு பணி ஓய்வு, அதை பற்றி ஒரு கதை இருக்கு. நம்ம வட்டாரத்தில் நடந்த ஒரு கதை. இந்த ஓய்வுங்கிற சொல்லு முதல்ல எங்கே நமக்கெல்லாம் கிணுகிணுன்னு மணி அடித்தது அப்படின்னு, பக்கத்தில் இரும்பை கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து ஆரம்ப பள்ளிக்கூடம், அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேஎன்எஸ், அவர் நெடுநாள் ஆசிரியர், அருமையான ஆசிரியர், மாநிலத்தின் நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர். அவருக்கு பணி ஓய்வு வரப்போகுது. அந்த பிள்ளைகளெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரே ஒரு வகுப்பறை தான். இவர் அரிசி மூட்டை மேலே உட்காந்து தான் கிளாஸ் எடுப்பார். ஏன்னா நாற்காலி கூட இல்லாத ஒரு ஏழை கிராமத்து பள்ளிக்கூடம் நான் பார்த்த காலத்தில். அப்போது ஒரு 36 ஆண்டு அனுபவத்துக்கு அப்புறம் ஓய்வு பெற போகிறார். நான் அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு வகுப்பு எடுக்க வரமாட்டேன். அந்த பிள்ளைகளை அவர் தயார் பண்ணுறார். ஏன், நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு பிள்ளைங்களும் விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா நீங்கள் இல்லைன்னா எப்படிங்க சார், நீங்கள் வேணும், ஐயா வேணும், சார் வேணும், நீங்கள் இருக்கணும். சின்ன பிள்ளைங்களாம் அழுகுது, பொம்பளை பிள்ளைங்களாம் அழுகுது, ஆம்பளை பசங்கள்லாம் விம்மி விம்மி அழுகுறாங்க, விக்கி விக்கி அழுகுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அது அரசாங்க உத்தரவுப்பா, எனக்கு 58 வயசு ஆச்சுனாக்க நான் இந்த மாதிரி ஓய்வு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டில் போய் என்ன செய்வீங்க, ஓய்வாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வேலையே இருக்காதே? இருக்காது. சாப்பாட்டுக்கு இந்த பென்ஷன் ஒன்று இருக்குது, அது கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் இங்கே வரவே மாட்டீங்களா? வரமாட்டோம். அப்போ யார் சார் எங்களுக்கு பாடம் எடுப்பாங்க? நம்ம உள்ளூரில் எத்தனை படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, அதில் ஒருத்தர் கண்டிப்பாக இங்கே ஆசிரியராக வருவாருன்னு சொன்னாங்க. அப்போ நான் நீங்கள் போயிட்டு வாங்க சார், அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க சார், எங்கள் அண்ணா அக்கா யாருக்காவது வேலை கிடைக்கும் சார். அப்போ அவங்களுக்கு அந்த மெய்யான நிலை புரிஞ்சு போச்சு, ரியாலிட்டி வந்துட்டாங்க. அப்போ அதை அவர் சொல்லி இந்த பிள்ளைகள் எப்படி ஒரே நிமிஷம் மாறினாங்கன்னு சொல்லி தன் கதையை சொல்வார். அதே கேஎன்எஸ் தற்சமயம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நீங்கள் அதிசயப்படுவீங்க, அவர் 80களை கடந்து விட்டவர், இளமையோடு இருக்கிறார், ஓய்வில்லாமல் இருக்கிறார், வானூர் மையத்தின் ஓய்வூதியர் சங்கத்துக்கு நிர்வாகியாக இருக்கார். இந்த பக்கத்தில் யார் யார் ஓய்வூதியம் வாங்குகிறாங்களோ, வயசானவங்க பென்ஷன் வாங்குகிறாங்களோ, அவங்களுக்கு தேவையானதை அரசியிடமிருந்து வாங்கி தருவதற்கு, சலுகைகள் பெற்று தருவதற்கு, விரைவாக தாள்கள் அங்கும் இங்கும் போவதற்கு உதவியாக இருந்து இன்றைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் இவர், ஓய்வு பெற்றாசிரியர். அப்போது இந்த ஓய்வு அப்படிங்கிறது நம்ம நேரத்துக்கா, மனசுக்கா, உடம்புக்கா. ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட், அது வந்து பணி நிறைவு தானே தவிர ஓய்வு கிடையாது. ஒரு இடத்துல ஒரு செக்டாரில் வேலை செய்கிறோம், அங்கே பணி நிறைந்து விட்டது, அப்போ அடுத்த பணி என்ன? ஆனால் ரொம்ப பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்துட்டா, ஆ இனிமே அப்பா போய் காலையில் பால் வாங்கிட்டு வந்துடலாம், அம்மா ஓய்வு பெற்று வந்தால் அவங்க இனிமேல் குழந்தைகள்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வரலாம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அம்மாவே பார்த்துக்கலாம், அவங்க பென்ஷனில் நமக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கிறதுனால நம்ம இங்கே இன்னொரு அறை கட்டிக்கலாம், அந்த கடனை அவங்க பென்ஷனில் அடைச்சிக்கலாம். ஆக ஓய்வு, ஓய்வூதியம் என்பது நம்மளுடைய பொருளாதார தன்மையில், சமூக தன்மையில் பெரிய வேறு வகையான எதிர் அலைகளை உருவாகி இருக்கு. பல இடங்களில் பார்க்குறேன், சாயங்காலம் ஆனால் நியூஸ் பேப்பர் வாங்கிறதுக்கு, பால் வாங்கிறதுக்கு, மின் கட்டணம் செலுத்துக்கிறதுக்கு முதியவர்கள் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். என்ன கேட்டால், அவங்க நாங்கள் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் தான் இருக்கிறோம், இந்த ஓய்வு காலத்தில் ஏதாவது உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எப்படி இந்த அதை மாற்றி அமைத்தார் இந்த கேஎன்எஸ் அப்படிங்கிற கதை தான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் பணிக்கு ஓய்வே கிடையாது, குறிப்பிட்ட பணியில் ஒரு நிறைவு, ஆனால் புதிய பணிகள் தொடக்கம். ரொம்ப பேர் இது புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த கவர்மெண்டில் அல்லது தனியார் நிறுவனத்தில் நீ ஓய்வு பெற்று விட்டாயின்னா அதோட நம்ம வாழ்க்கை ஓஞ்சி போச்சுன்றது. அந்த மனசில் வந்து ஒரு ஓய்வு பிடிச்சிக்கிது பார்த்தீங்களா, அந்த ஓய்தல், அதைத்தான் ஒழிக்க சொல்கிறேன். உடம்பால் மட்டும் இல்லை, மனசால், அறிவால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தை நீ யாருக்காக நல்லதுக்காக செலவு பண்ணுறதுக்குன்னு உன்னை வளர்த்துட்ருக்கியோ அதில் ஒரு ஓய்வு கொடுத்துட்டீங்கன்னா உன் உடலும் சோர்வடையும், உன் உள்ளமும் சோர்வடையும், உன்னை சார்ந்தவர்களும் சோர்வடைவார்கள். அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சோர்வு கூடிக்கிட்டே போகும். அதை மாற்றி அமைக்கணுங்கிறது தான் இந்த ஓய்தல் ஒழி சொல்லியிருப்பார். அவர் என்ன ஓய்ந்து இருந்து யாருமே பார்க்கல. பாப்பாவுக்கு பாட்டு, வீட்டில் கூடவே இருக்கிற குழந்தை சவுந்தலா பாப்பா, தங்கம்மா பாப்பா பார்க்குறாரு, பாப்பா ஓடி விளையாடு பாப்பா. இது எப்பேற்பட்ட பாட்டு நமக்கு தெரியணும். இந்த தேசத்தில் நேஷனல் இன்டக்ரேஷன், இந்திய ஒருமைப்பாட்டு பாடல்கள் என்று ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒவ்வொரு பாடல் எடுத்த பொழுது தமிழில் எடுக்கப்பட்ட ஒரே பாட்டு ஓடி விளையாடு பாப்பா, அது பாரதியாருடைய பாட்டு. ஜன்ம தேசமி, அது நம்ம பாட்டுமா மலையாளத்தில், ஜன்மகாரணி பாரதம், அது மலையாள பாட்டு. ஜாரே ஜஹாச்சா, அது வந்து ஹிந்தியில் பாட்டு. அது மாதிரி தமிழில், தெலுங்கில் வந்து பிள்ளல்லால ராவண்டோ ராவண்டோ அப்படின்னு, அது தெலுங்கில். தமிழில் எடுத்த பாட்டு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா. இந்திய குழந்தைங்க எல்லாம் பாடுறாங்க இதை, ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா. அருமையான பாட்டு, அது ஒரு நீளமான பாட்டு. பாப்பா பாட்டில் எப்படி புதிய ஆத்தி சூடியில் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்கிறாரோ அது மாதிரி ஒரு பாப்பா, ஒரு குழந்தை எப்படி மனித குழந்தையாக, அதிமனித குழந்தையாக, நல்ல சமூக குழந்தையாக வளரணுங்கிறதுக்கு, ஒரு முழுமையான மனுஷியாக வந்து வாழ்ந்து வளரணுங்கிறதுக்கு அவர் சொல்கிற பாட்டு இந்த பாப்பா பாட்டு. அதில் எடுத்த அது நீளமான பாட்டு, நம்ம குறைச்சலாக அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஓடி விளையாடு பாப்பாவில். அதில் 10வது சரணத்தில் சோம்பல் மிக கெடுதி பாப்பா. அதனால் இந்த இடத்துல இந்த ஓய்தல் என்பது சோம்பல், சோம்பலாக இருக்கு. சோம்பலாக இருக்குனாக்க வேற எந்த வேலையும் செய்ய பிடிக்கலன்னு அர்த்தம். பிராணாவே இல்லை, உடம்பை கட்டலாம் போலவே இருக்கும். எப்போவும் பேசுறதுக்கு கூட ஒரு சக்தி இல்லாத மாதிரி, ஆற்றலே இல்லாத மாதிரி, எனக்கு முடியவே இல்லை. இந்த சொற்களை அடிக்கடி மற்றவங்க சொல்கிறாங்க, சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா. ஏன் சோம்பல் வருது? தாய் உனக்கு சொல்லியிருக்கிறா இது செய் இது செய் இது செய்ன்னு, அதை செய்துட்டா உனக்கு ஏன் சோம்பல் வரப்போகுது? அடுத்த வரியில் அவர் வைக்கிற அதுதான் சிறப்பு. சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா. இந்த இடத்துல தான் எனக்கு ஒருவேளை நம்முடைய அன்னை எனக்குள்ள ஒரு விசுரூபம் எடுக்கிறாங்க. நமக்கு எத்தனை சொல்லி வச்சிருக்கிறாங்க ஸ்ரீ அன்னை, அரவிந்த அன்னை. அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு பட்டியல் போட்டு ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே வந்தால் நமக்கே சோம்பல் வரப்போகுது. 24 மணி நேரம் போது இல்லையா? 24 மணி நேரங்கிறது 8 மணி நேரம் உனக்கு தூக்கம், 8 மணி நேரம் உனக்கு உழைப்பு, 8 மணி நேரம் உனது நேரம். இது டைம் கேக் அப்படின்னு சொல்கிறது தலைமை பயிற்சியில். இது நாங்கள் பயிற்சி கொடுப்போம். 24 மணி நேரம் சக்கரம் போட்டுக்கோ. அந்த ஒவ்வொரு ஆரமும் நீ என்ன செய்கிற கணக்கு பண்ணிட்டே வா. பெரும்பாலான பேர் அந்த 8 மணி நேர தூக்கத்துக்கு மேலே, அதுக்கு பேர் நேப்பு, சியஸ்டா, திண்ணை உறக்கம், குறு உறக்கம், மெது உறக்கம், கொஞ்சம் துயில், அது எத்தனை வார்த்தைகள் வேணால் போடலாம். இந்த உறக்கம் என்பது மயக்கத்துக்கும் அறியாமைக்கும் பக்கத்தில் இருக்கு. தூக்கத்தில் கூட விழிப்பாக இருக்கணும்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாக்ரத், விழிப்பாக இருக்கணும், அந்த அவேக்கனிங் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தூக்கங்கிறது அந்த உடம்புக்கு தான். அதில் ஆழமாக போகலாம், கனவுகள் காண்கலாம், பல இடங்களுக்கு போகலாம். கனவுகள் காண்பது செயல்படுத்துவதற்கு. மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு காணுங்க. ஆனால் அந்த கனவு எதுக்காக காணணும்? தப்பிச்சு போகிறதுக்காக இல்லை, செயல்படுத்துவதற்காக, நிகழ்காலத்துக்கு கொண்டு வரதுக்காக உங்களை உரமேற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் கனவு. உன்னை ஐயோ இதை செய்ய முடியலையே என்கின்ற ஆதங்கத்தை உண்டு பண்ணி உன்னை எப்பொழுதும் அந்த பதட்ட நிலையிலேயே வைத்து கொண்டு இருக்கும். ஐயோ நான் இது முடிக்கடியே, இது முடிச்சிடணுமே, இது எப்படியாவது அடைந்து தீரணுமே, அந்த சுறுசுறுப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கனவு. தூங்கி சோம்பி கிடப்பது அல்ல. அதை ரொம்ப தெளிவாக அவர், சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா. இது நான் குறிப்பாக ஆரோவில் நண்பர்களுக்கும் ஆரோவில் வாசிகளுக்கும் ஆரோவில்லை எங்கேயோ இருந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் உறக்க சொல்வேன், அன்னை சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா, தட்டாதே தம்பி. அப்போ நம்ம சோம்பலுக்கு இடமில்லை. ரொம்ப பேர் எனக்கு நேரமே இல்லை, நான் பறந்துக்கிட்டே இருக்கேன். யாருக்கு? சுய வாழ்க்கைக்காகவா, இல்லை இந்த நகரத்தை கட்டி முடிக்கிறதுக்காகவா, இல்லை உலக மக்களுடைய உய்திக்காகவா, எதுக்காக? அப்போ நம்ம எதுக்காக ஆளாக பறந்துட்டுருக்கோம்? நம்முடைய சுயநலமாக இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றி சுற்றி பார்க்கணும். எல்லோரும் எப்படி இருக்காங்க? நாம் அன்னை சொன்ன சொல்லை தட்டாமல் இருக்கோமா, சோம்பலை தூக்கி போட்டோமா அப்படின்னு பார்க்கணும். பாரதியார் இவ்வளவு தூரம் சோம்பலை பற்றி சொல்கிறாரு, ஓய்தல் ஒழி சோம்பி தெரியாதே சோம்பலை ஒழின்னு சொல்கிறாரு. இவருக்கு இந்த ஊற்று எங்கேருந்து கிடச்சிருக்கும், அவருடைய அந்த ஆதார ஸ்ருதி எங்கேருந்து அவர் எடுத்திருப்பார் அப்படி பார்த்தப்போ, வழக்கம் போல நம்முடைய திருவள்ளுவர் கை கொடுக்குறார். திருக்குறளில் இல்லாதது இல்லை, இதன்பால் இல்லாதது இல்லை. மடியின்மைன்னு ஒரு அதிகாரமே பண்ணியிருக்காருங்க, மடியின்மை கிட்டத்தட்ட அது 61வது அதிகாரம், 10 குறள். சோம்பல் இல்லாமல் இருக்கணும். மடி என்றால் சோம்பல். இந்த மடிக்கு பல பொருள் உண்டு தமிழில். மடினாக்க நாம் குழந்தையை தாளாட்டுற மாதிரி, நம்ம மடி தாய் மடி. நான் இன்னைக்கு மடியாக உடுத்திட்டு இருக்கேன் பங்கு சிலவர், அப்போ தான் குளிச்சு புதுசாக நனைத்த காய போட்ட துணியை கட்டிட்டு வந்து ஆச்சாரமாக நிற்பாங்க, அது மடி என்று சொல்வார்கள். ஆனால் மடி என்றால் மற்றொரு பொருள் சோம்பல். அது ஒரு குறளில் அவர் அத்தனையும் கனிச்சாராக பிழிஞ்சு கொடுப்பார். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மடினா ரொம்ப சோம்பேறித்தனம், ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காலந்தாழ்த்தல், நாட் பங்க்சுவல், எங்கேயும் நேரத்துக்கு போகிறது இல்லை, பங்க்சுவாலிட்டியே கிடையாது. காலந்தாழ்த்தல் மறதி, யாராவது கேளுங்க, மறந்துட்டேங்க, நேற்றே கொடுத்துருக்கணும்னா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க, அதனால் எத்தனை பின் விளைவுகள் தெரியுமா? நான் இதை நேற்றே திருத்தி கொடுத்துருக்கணும், கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அலுவலகத்துலேருந்து. அப்படி நமக்கு ஒரு குறிப்பு வரும், அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தில் உலகத்தில் என்னென்னமோ நடந்துடுது. ஒரு டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒருத்தரை எடுத்துகிட்டு போய் மருந்து வாங்கி கொண்டு நோயாளிக்கு கொடுக்கணும், அவர் மருந்து பையில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாருனாக்க என்ன ஆறுது? அந்த 24 மணி நேரங்கிறது கெடு. ஒருவர் உயிர் வாழ்கிறதுக்கு மறந்துட்டேங்க. இந்த மறதி, இந்த மறதி ஏன் வருது? அதை நம்ம தனியாக ஒரு நாள் ஆராய்வோம். சோம்பல் லேசினஸ் அப்புறம் செய்யலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒருத்தன் படுத்திருக்கான், கொஞ்சம் தொலைவில் நெருப்பு பற்றி எரியுது, நம்மக்கிட்ட இன்னும் வரல இல்லை அப்படி, இன்னும் வாசை திண்ணைக்கு வந்துடுச்சு, இன்னும் கால் மாட்டுக்கு வரல இல்லை. அப்புறம் காலில் வந்து நெருப்பிடிச்சு இவன் தலையில் உத்தரம் எரிஞ்சு விழுந்தால் ஒழியாக அவன் எந்திரிக்க போகிறதில்லை. அப்படி ஒரு சோம்பல். சில பேர் வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்றதுக்கு சோம்பல். ஆசிரியர் எல்லாத்துக்கும் கொடுப்பார், இதைப்படி அதைப்படி இதில் இருக்கப்பா அதில் இருக்கப்பா பாரு. அதை எடுத்து அந்த புஸ்தகத்தை விரித்து கையில் வச்சுக்கிட்டு உட்காரணும்ல, அதுக்கு ஒரு சோம்பல். அந்த லேசினஸை அவங்கவுங்களாக திருத்தினா தான் உண்டு. அடித்து திருத்தவே முடியாது, சொல்லி திருத்தவே முடியாது, உணர வைக்கணும். அடுத்தது அளவுக்கு மீறிய தூக்கம். இந்த நாளையும் அவர் பட்டியல் போட்டு கொடுக்குறாரு. நெடுநீர், நெடுநீர்னாக்க நேரத்துக்கு வருவதில்லை. மறவி, மறவி என்பது மறதி. மடி துயில், நான்கும் கெடு நீ மடி துயில். மடி என்பது சோம்பேறித்தனம். துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அழிவை தேடி, அழிவு தான் உன் தேசம்னா அந்த அழிவை தேடி அக்கறைக்கு போகிறதுக்கு ஒரு மரக்கலம் வந்து நிற்கிதுன்னா அது இதுதான். இந்த நான்கு தான், இந்த நான்கால் செய்யப்பட்ட அந்த மரக்கலத்தில் ஏறினா நீ போய் அந்த அழிவுங்கிற தீவில் போய் இறங்கிடுவேன். அழிவை நோக்கி உன்னை அழைத்து செல்வதற்கு தயாராக நிற்கிற மரக்கலம் எதுவென்றால் நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இதைத்தான் இவர் உள்ள நல்ல தெளிவாக வாங்கிட்டு நமக்கு இப்படி ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறார். பாரதியார் வந்து நீ சோம்பலாக இருக்காத, ஓய்வை வந்து ஒழிச்சு தள்ளிடு அப்படி மட்டும் சொல்லி நிறுத்தினா பாரதி இல்லை. நம்ம அவர் மகாகவி பாரதியார்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிடுவார். நீ சோம்பலாக இருக்காத, அதை ஒழிச்சுடு, அதே நேரத்தில் நீ என்ன செய்யணும். அதுக்கு ஒரு பெரிய நீண்ட பாட்டு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். உங்கள் கையில் பாட்டு புதுசாக இருந்தால் எல்லோரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். பாரதி பாடுகிற பாரத தேசம்ங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியும். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இது டிக்டேஷன் கொடுத்தேன். ஒரு தம்பி எழுதுறப்போ தேள் கொட்டுவோம்னு வச்சுட்டார், ஒரு கால் வாங்கிட்டார். தோல் கொட்டுவோம்ல, ஒரு கால் கால் போயிடுச்சு. தேளுக்கு என்ன பரவாயில்ல, நிறைய கால் இருக்கு, அதில் ஒரு கொடுக்கு, அதில் தோல் கொட்டுவோம். இதெல்லாம் தான் நம்ம வகுப்பறையில் பார்க்கணும். சரியாக பிள்ளைங்க எழுதுகிறாங்களா, அதுவும் இப்போ இனிமேல் தமிழை சரியாக உச்சரிக்கிறாங்களா, நல்லா எழுதுகிறாங்களான்னு பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முதலிடம் வந்தாச்சு. அன்னையினுடைய ஆரோக்கியிலையும் தமிழுக்கு முதலிடம் உண்டு. அதனால் நம்ம தமிழை நல்லா நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா இந்த மாதிரி எளிய பாடல்களெல்லாம் அவங்கள மனனம் செய்ய வைக்கணும், பாட வைக்கணும், எழுத வைக்கணும். இப்போ தோல் கொட்டுவோம், அதில் ஒரு பகுதி வரிசையாக என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும். நீ ஓய்வில் ஓய்வில்லாமல் உழைக்கணும், ஓய்வே கூடாது, ஓய்தல் ஒழி. அப்போ என்ன செய்யணும்? ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யோம். ஓய்ந்தே இருக்க மாட்டோம், ஓய்தல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம். ஓஞ்சி உட்காந்துட்டோம்னா உடனே கீழே விழுந்துடுவோம். ஓஞ்சி போயாச்சுன்னா அப்புறம் அடுத்து கீழே தலை சாய்க்க வேண்டியதானே, தலை சாய்த்தா அடுத்து வந்து அது நோகாத மரணம் தானே. அப்போ ஒருத்தருக்கு கெடுதி வரணும்னா அதினா பட்டு கிடந்தா போதும், அது ஒரு சாகிறதுக்கு முன்னாடி நிலை. ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். இதை எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தேன். நம்ம ஆரோவில் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படிலாம் பல திட்டங்கள்லாம் போடுவோம். அந்த திட்டங்களை எல்லாம் ஏற்கனவே அவர் நமக்கு போட்டு கொடுத்துருக்கிறாரு போல தோணுது. குடைகள் செய்வோம், மழை காலத்துக்கும் வேணும், வெயில் காலத்துக்கும் வேணும், நிழற்குடையும் வேணும், ஊருக்கும் வேணும் கொடை. கிருஷ்ணன் எடுத்தால் ஒரு கொடை ஊருக்கு மழை வராமல் தடுக்கிறதுக்கு, கோவர்தனகிரி குடை வேணும். குடைகள் செய்வோம், உழுபடைகள் செய்வோம். அதாவது இன்றைக்கு இயற்கை வேளாண் மக்கள்லாம் இதை கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். உழுவதற்கு தேவையான கருவிகளை செய்வோம், உழுபடைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பு ஆணிகள் செய்வோம். இன்னைக்கு இரும்பு ஆணினா அது நட்டு ஸ்க்ரூவு போல்ட்டு எத்தனையோ இருக்குது, அது இல்லாமல் இன்றைக்கி முடியுமா? ஒரு வீட்டை கட்ட முடியுமா? ஒரு கப்பலை கட்ட முடியுமா? ஒரு விமானத்தை கட்ட முடியுமா? கட்டுமான பணிகளுக்கு அச்சாணியாக இருப்பது இந்த இரும்பு ஆணிகள் அல்லவா, இந்த உலோக ஆணிகள் அல்லவா, அது செய்யணுங்கிற. நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், நல்ல வண்டிகள் செய்வோம். ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இன்றைக்கி நம்ம பெருமையாக சொல்கிறோம், தண்ணிக்கு அடியில் கப்பல் விடுறோம், தண்ணிக்கு மேலே கப்பல் விடுறோம், கப்பல் மேலே விமானம் வருது, அதை இயக்கிறதுக்கு இப்போ அண்மையில் ரெண்டு பெண்கள் சேர்ந்திருக்காங்க இந்திய படையில். இப்போ பெண்களும் கப்பல் படையில் சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன கப்பல் பணிங்கிறது ஆண்களுக்கானதாக இருந்தது. பாரதியாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் கேட்குற பொழுது. யா அந்த உலகமே நடுங்குமா நம்முடைய கப்பல்களை பார்த்து. கப்பல் கட்டணும், கப்பல் கட்டிருந்தாலும் ரொம்ப நாளாக இந்தியாவில் இயங்கிகிட்ருக்கு, அதில் நம்ம பெருமை அடையலாம். அது பாரதியாருடைய கனவு. நம்ம என்ன செய்யணும் செய்யணுங்கிறான், நீ ஓஞ்சிடாத, தலை சாய்ஞ்சிடாத, இதெல்லாம் செய். மந்திரம் கற்போம், அழகான மந்திரங்கள் இல்லையா வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு அன்றாடம். இந்த பாரதியாருடைய புதிய ஆத்திசூடிய மந்திரம் தானே. இந்த மந்திரங்களை முதல்ல கற்போம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதி கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. எல்லா உலக மக்கள் பூரா நன்மை பெற்று வாழ்வதற்காக எத்தனை மந்திரங்கள் இருக்க. ஓம்னு சொன்னாலே உலகம் ஓங்கிடுமே. மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம். ஒரு செயலாற்றுவதற்கான தந்திரங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். வானை அளப்போம். இஸ்ரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கு? வானை அளப்போம். கடல் மீனை அளப்போம். கடலில் எவ்வளோ மீன் இருக்குது? கரையில் வந்து டால்ஃபின் செத்து செத்து வருது இப்போ. ஏன் கடலுக்குள்ளே பெரிய பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு. நாம் ஊற்றுற எண்ணெயும் நாம் கொண்டு போய் கொட்டுற குப்பைகளும் சேர்ந்து அந்த பாவம் அந்த பிள்ளை சுறாக்களெல்லாம் நம்ம ஊர் கடற்கரையத்தை சேர்ந்து வந்து செத்து கிடக்கு, அழுகி கிடக்கு. நம்ம அதை போய் பார்க்குறோம், பாவமாக இருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, ஒழுங்காக போய் கடலில் என்ன மீன் இருக்குது அது ஒழுங்காக இருக்கா நல்லா அளந்துட்டு வாப்பா எத்தனை இருக்குன்னு. அதுதான் இன்றைய விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். இன்றைய இயற்கை விஞ்ஞானிகள் பயாலஜிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த உயிரியல் வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்க, கடலில் பவளப்பாறைகள் சரியாக இருக்கா? ஒரு அம்மா அதுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை கொடுத்தாங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். அதுதான் எப்போ 1910 வருஷம் பாரதியார் பாடுறாரு, இன்னைக்கு நம்ம சந்திர மண்டலத்தில் இறங்கிட்டோன்றோம், சந்திர மண்டலத்துடைய ஒரு பகுதியை நாங்கள் பார்த்துட்டோங்கிறோம், ஒரு இடத்துல நம்மளுடைய நிழல் இருக்கிறத பார்த்து படங்கள்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்கிறோம், சந்திராயன்ல அனுப்பிச்சிட்ருக்குறோம், இன்னும் வெற்றிகரமாக போயிட்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் அவனுடைய ஆசையை பாருங்கள், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அதில் நிறைவேற்றிட்டே வர்றோம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். அடுத்தது தாங்க நமக்கு ரொம்ப முக்கியமானது, சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். தெருப்பெருக்கிறது ஒரு சாத்திரம், இந்த குப்பையை அள்ளி போடுறது ஒரு சாத்திரம், அதை பெருக்கி கழித்து வகுத்து கூட்டி அந்தந்த இடத்துக்கு உரிய இடத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலை நம்முடைய எக்கோ சர்வீஸ் எல்லாம் பண்ணுத. அந்த சாத்திரத்தை கற்போங்கிறார். இதெல்லாம் எப்படி அவர் சொன்னார்? அன்றைக்கி அவங்க சாப்பிட்டு வாழையில வாசலில் போட்டால் மாடு வந்து சாப்பிட்டு போகுது, ஒரு நெகிழி பை கூட கிடையாது. அன்றைய காலத்திலேருந்து எட்டி பார்த்துட்டான் பாருங்கள். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இப்போ நான் சொல்ல போகிறத எல்லோரும் சேர்ந்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா செய்வோம்னு ஒரு உறுதி எடுத்த மாதிரி ஓய்த ஒழி. ஆனால் என்ன செய்வோம்? காவியம் செய்வோம். நல்ல காடுகள் வளர்ப்போம். காடுகள் இல்லை, காடு தான். நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். ஆர்வம் இல்லை, உலக தொழிலெல்லாம் வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இதற்கு முன்னாடியும் நம்ம பின்னல் வேலை செய்துட்ருந்தோம். இப்போ வெளியிலிருந்து ஒரு ஜெனட் நமக்கு இங்கே வந்தோடனே அந்த பின்னல் வேலை பெரும் சிறப்பான பின்னல் வேலையாகி உலகமெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம வீட்டில் திரைச்செல்லியை தொங்க விடுறதுக்கு அல்லது நம்ம பாவாடை சட்டையில் ஓரந்துச்சிக்கிறதுக்கு தான் வச்சிட்ருந்தோம். இப்போது அது ஒரு உலக தொழில் ஆயிடுச்சு. உலகத்துக்கு பூரா பயனுற செய்யக்கூடிய, நீரையும் நிலத்தையும் காற்றையும் மாசுபடுத்தாத பொருள்களை கொண்டு நாம் செய்கின்ற இந்த தொழில் உலகத்துக்கெல்லாம் போய் சேரும். என்ன அழகான ஒரு கனவு அவனோடது. அதனால் முதல்ல அந்த ஓய்தல் ஒழி, அப்புறம் இதை செய். அதை மட்டும் நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா நமக்கு முழு பயன் கிடைக்காது. பாரதி எதை சொல்ல வராருன்னு தெரியாது. இப்போ இந்த பாட்டு எடுத்து படிக்கிறப்போ தான் நீ அப்படி அந்த ஓய்தல் ஒழிச்சா தான் இந்த வேலைகள்லாம் உன்னால் செய்ய முடியும்னு. காகிதம் வேணும்னு சொல்கிறவன் பின்னாடியே காடு வளர்க்கணுன்றார். இன்றைக்கி நம்ம ஒரு தாள் கையில் எடுக்கிறோம்னா அது ஒரு மரத்தினுடைய ஒரு துளி. ஒரு புத்தகம் எடுக்கிறனா அது ஒரு மரம். ஒரு மரத்தை நம்ம வீழ்த்தினா தான் நம்ம கையில் ஒரு புத்தகம் வந்து நிற்க முடியும். அப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் எத்தனை புத்தகங்கள் பயன்படுத்துகிறோம், ஒவ்வொரு மாணவரும் எத்தனை ஏடுகள் பயன்படுத்துகிறாங்க, நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு எத்தனை தாள்களை உன்ன கொடுத்து பதிலை வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை மரங்களை நாம் நித்தமும் கொன்று குவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரத்தில் 10 கோல்ஃப் கிரவுண்ட் அமேசான் காடுகளில் வெட்டப்படுகிறதுன்னு சொல்கிறோம். மரங்களை வெட்டி அழிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு நமக்கு எந்திரங்கள் இப்போ பெரிய போயிருக்கு. அதனால் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஆணி செய்ய ஊசி செய்ய எல்லாம் சொல்லிட்டு காடு வள. அதனால் பாரதியார் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாருன்னாக்க தெளிவாக ஒரு செயல் திட்டத்தையும் வகுத்து கொடுத்துட்றார். நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தான் ஓய்தல் ஒழின்னு, ஓய்வு இல்லாமல் வேலை செய்யணும். ஆனால் எதை செய்யணும்? நான் எனக்காக செஞ்சிட்டு இருந்தேன் இல்லை, ஊருக்காக, உலகத்துக்காக, இந்த புவியை காப்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை ரொம்ப தெளிவாக பட்டியல் போட்டு கொடுத்துட்றாரு. அதனால் நாம் கண்டிப்பாக இந்த பாடலை நம் பிள்ளைகளுக்கெல்லாம் பாரத தேசம் என்னும் இந்த அருமையான பாடலை பாடி காட்டணும், ஆடி காட்டணும். அவர்களுடைய அன்றாட கையெழுத்தில் அது எழுதி எழுதி பழகிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அவர்கள் மனசில் இந்த நேர் அலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இறங்கும். இந்த ஓய்வில்லாமல் என்னென்ன செய்யணுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பாரதியாரை படிச்சுட்டு பக்கத்திலேயே கொஞ்சம் திருவள்ளுவரையும் என்ன சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு இந்த பக்கம் வந்து அரவிந்தருடைய லைஃப் டிவைன், வாழ்வே தெய்வீகம், அதை எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் அவர் எனக்கு ஒரு அருமையான செய்தி சொல்கிறார். அரவிந்தர்கிட்ட போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன் அப்படின்னா அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அவருடைய ஆங்கிலம் அற்புதமானது, உயர்வானது, ஆழமானது, விரிவானது. அதே மொழியின் தாக்கத்தோடு அப்படியே தமிழில் நம்மளால் முழுமையாக கொண்டு வர முடியல. பல பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அரவிந்தர் மிக வேகமாக எழுதி வச்சுருவார். அப்புறம் அவரே வாசிக்க சொன்னால் நளினிகாந்த வாசிக்க சொல்லுங்கள், அவர் தான் எழுத்து நல்லா புரியும் சொல்லுவார். ஒரு சிஷ்யர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் ஏதோ கேள்வி கேட்டு, அதுக்கு இவர் பதில் அனுப்பிச்சிட்டார். அவர் அங்கேருந்து அந்த மடலை திருப்பி அனுப்புகிறார். பிரபு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல, நீங்கள் திரும்ப எனக்கு விளக்கி எழுதி அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, அவருக்கு எழுதுகிறாரு, நான் எழுதினது எனக்கே தெரியல, அதனால நளினிகாந்த வாசிச்சு சொல்ல சொல்ல அவர் நல்லா சொல்லுவார். அது மாதிரி இவர் இந்த மாதிரி எழுதினதை எல்லாம் சேர்த்து வச்சு நூலாக்கி கொண்டு வந்ததே பெரிய விஷயம். சொந்த கையெழுத்தில் எழுதிட்டே போறார். அந்த காலத்தில் கட்டப்பேனா எழுதி தொட்டு தொட்டு எழுதுகிற பொழுது எத்தனை அடித்தல் திருத்தல் அதுகள் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டே வர்ற பொழுது அதை ஆங்கிலத்தில் ஒரு வழியாக அச்சுக்கு கொண்டு வந்து அதை தமிழில் கொடுக்குற பொழுது பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் தலை குனிந்து சிறந்தாழ்த்தி நாம் வணக்கம் சொல்ல வேணும், நன்றி சொல்ல வேணும். குறிப்பாக மகாலிங்க ஐயா அவங்களாம் நிறைய செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய ஆங்கிலத்தில் படிச்சுட்டு நம்ம தமிழில் வந்து படிக்கிற பொழுது இதில் ஏதோ இன்னும் அந்த அகலமும் ஆழமும் பரிமாணங்களும் பிரிபடவில்லையோ, சரியாக பதிவாக்கப்படவில்லையோ அப்படிங்கிற குறை தெரியும். ஆனால் நம்மளால் இட்டு நடப்ப முடியாது. ஏன்னா நம்ம மொழி புலமை நம்ம அனுபவம் அவ்வளோதான். அதனால் அப்படி இருந்தும் நான் பொறுமையாக இந்த தமிழ் தெய்வீக வாழ்க்கையை வாசித்தேன். அதில் எனக்கு தேவையான ஒரு குறிப்பு கிடச்சிது. சோம்பல் என்பது கீழ்நிலை வாழ்க்கை, ஓய்தல் என்பது கீழ்நிலை வாழ்க்கை, அது உடல் சார்ந்த அறியாமை. இது அறிஞர் சொல்கிறார். அது உடல் சார்ந்த அறியாமை. அறியாமை பல ஷேடு இருக்குன்னு இப்போ தான் புரியுது. நம்ம தெரியாத விஷயத்துக்கு அறியாமை இல்லை, அது உடல் சார்ந்த அறியாமை. அப்போ உள்ளம் சார்ந்த அறியாமை, ஆன்மா சார்ந்த அறியாமை இப்படி இருக்கும் போல இருக்கு. அரவிந்தர் சொல்கிறாரு, நான் அவர் சொல்கிறத அப்படியே தமிழில் சொல்கிறேன், முயற்சி பண்ணுறேன். கீழ்நிலை இயற்கையின் ஆட்டி படைக்கும் தலைமைக்கு அப்பால் சென்று, கீழ்நிலையானது அதுக்கும் அப்பால் சென்று நம்முடைய ஆன்மாவை பரம்பொருளின் மெய்மையுடன் ஒருங்கிணைத்து கொண்டு மேற்செல்ல வேண்டும். பரம்பொருளுடைய மெய்மையுடன் நம்முடைய ஆன்மா எப்படி அணையணும்? கீழேருந்து மேலே போகிறது, தி அசெண்டிங் ஃபோர்ஸ். அது மேலேருந்து வருது டிசெண்டிங் ஃபோர்ஸ். இப்போ கீழேருந்து மேலே போகிறதுக்கு என்ன செய்யணும்? கீழ்நிலை இயற்கையின் ஆட்டி படைக்கும் தலைமைக்கு அப்பார் சென்று நம்முடைய ஆன்மாவை பரம்பொருளின் மெய்மையுடன் ஒருங்கிணைத்து கொண்டு மேற்செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சார்ந்த அறியாமையை வென்று நம்முடைய மெய்யான அமைப்பை நம்முடைய உடமையாக்கிக் கொள்ள முடியும். அப்போது இங்கே ஓய்தல் என்பது, சோம்பல் என்பது உடல் சார்ந்த அறியாமை. அந்த உடல் சார்ந்த அறியாமையை நாம் ஒழிச்சிட்டா நல்ல செயல்களை செய்ய முடியும். நாம் மனிதராக பிறந்ததற்கான காரண காரியங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆக நாம் அரவிந்தருடைய இந்த மேற்கோளுடன் இன்றைய இந்த சிறு பொழிவை நிறைவு செய்யலாம். வணக்கம்.
கவிஞர் இரா மீனாட்சி அவர்களின் இந்த அருமையான சொற்பொழிவை தொடர்ந்து ஒரு நோக்கரின் கருத்து உங்களுக்காக.
பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியில் என்னதான் இல்லை அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குமா? ஒவ்வொன்றும் வந்து நம்மளை உற்று நோக்க வைக்குது, நம்மளை நாமே வந்து உற்று நோக்க வைக்குது. அச்சம் தவிரில் ஆரம்பித்து ஓய்தல் ஒளி வரைக்கும் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்னு நினைக்கிறேன். இது நம்மக்கிட்ட வந்து தூக்கிட்டோம்னா எல்லாமே எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸ் நம்மக்கிட்ட நிறைய வர ஆரம்பிக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து நான் ஆரோவில் இருக்கிற ஒரு 70 வயசு 80 வயசு குழந்தைங்களெல்லாம் பார்க்குறேன். இவங்களுக்கெல்லாம் ஓய்வுன்ற ஒரு வார்த்தையை வந்து இங்கே கிடையாது. 70 வயசுலாம் வெளியில் நம்ம சொல்லும் போது 70 வயசாயிடுச்சு 80 வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இரக்க குணமும் ஒரு கருணை குணமும் வந்து அந்த 70 80களில் வந்து நம்ம திணிப்போம். இங்கே வந்து அது 70 தான் 80 தான் ஐம் ஜஸ்ட் 87 அப்படின்னு சொல்கிற குழந்தைகளை பார்க்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப சோர்வாவோ சோம்பலாவோ ஐயோ கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு நினைக்கும் போதெல்லாம் இவங்களை நினச்சிட்டோன்னா ரொம்ப ஒரு ஐயோ ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த கைவலி கால்வலின்னு சொல்கிறதுக்கெலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இந்த ஆரோவில் இருக்கக்கூடிய அந்த மூத்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக கொடுக்குறாங்க. ஸோ இன்றைய தலைப்புக்கு ரொம்ப நன்றி.
இதுவரை இந்நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. பாலை குழைத்து வரும் நாய்தான், பாலை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா, அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு,
அச்சம் தவிர்ந்து தவறே
பின்பு கனிப்பு கொடுக்கும் நல்ல பாட்டு.
முருகா முருகா முருகா, முருகா முருகா முருகா, வருவாய் மகிழ் மேனிலே, மடிவேலுடனே வருவா.
தருவாய் நலமும் தகமும் புகழும் தவமும் திறமும் தனமும் முருகா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தட்டி உயர்த்தி சொல்லல் பாவம் பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா.
Ha 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 ha